إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وعن أبي سعيد الخدري رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال احتجت الجنة والنار فقالت النار هي الجبارون والمتكبرون وقالت الجنة هي ضعفاء الناس ومساكينهم فقضى الله بينهما إنك الجنة رحمتي أرحم بك من أشاء وإنك النار عذابي أعذب بك من أشاء ولكليكما علي ملكها رواه مسلم الله سبحانه وتعالى إن أولاني لي படைத்திருக்கக்கூடிய மனித சமுதாயத்தில் பல்வேறு வகையினரை படைத்திருக்கிறான். ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வித்தியாசம் காணப்படுகிறது. அழகானவர்கள் அழகற்றவர்கள் என்ற வித்தியாசம் காணப்படுகிறது. வடையினமானவர்கள் திடமாத்திரமானவர்கள் என்ற வித்தியாசம் காணப்படுகிறது. அந்தஸ்து மிக்கவர்கள் மதிப்பில்லாதவர்கள் என்ற வித்தியாசம் காணப்படுகிறது. இப்படி அல்லாஹு தஆலா பல்வேறு வகையிலே மனிதர்களை படைத்திருக்கிறான். இவற்றிலே சில மனிதர்களின் முயற்சியின் காரணமாக ஏற்பட்ட விடயங்களாகும். அதிகமானவை அல்லாஹு தஆலா இயல்பாகவே அவர்களை அப்படி படைத்திருப்பது காரணமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எவருடைய நிலை எப்படி இருந்தாலும் அவர்கள் அனைவரது சவாலும் அல்லது போட்டி என்று சொல்ல முடியும், இலக்கு என்று சொல்ல முடியும். இந்த அனைவரினது இலக்கு என்னவென்று சொன்னால், எப்படியாவது அந்த நரகிலிருந்து எம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அந்த சுவனத்திலே கால் வைத்து விட வேண்டும். இப்படியான ஒரு வினோதமான வித்தியாசமான போட்டியை கொண்ட இந்த உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸை தான் மேலே நாம் அரபியிலே பார்த்திருந்தோம். இதனது மொழிபெயர்ப்பை அவதானித்துவிட்டு அதை தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட விடயங்களை நாம் இன்று படித்துக் கொள்ளலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு முடிவாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சுவனம் அதே போன்று நரகம், இந்த இரண்டும் ஒருமுறை தர்க்கித்துக் கொண்டது, தமக்கு மத்தியிலே வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்திக் கொண்டது. ஏற்கனவே அல்லாஹு தஆலா எழுதி வைத்த அந்த விடயங்களை சுவனமும் நரகமும் எப்படியோ அறிந்த காரணத்தினால் அந்த நரகமானது சொல்கிறது இதோ பார், எண்ணில்தான் அடக்கியாளக்கூடியவர்களும் பெருமை பிடித்தவர்களும் நிறைந்து காணப்படுகிறார்கள் என்று அந்த நரகம் சொல்கிறது. அதைத் தொடர்ந்து சுவனம் சொல்கிறது மனிதர்களில் பலவீனமானவர்களும் அந்த மனிதர்களின் ஏழைகளும் இருக்கிறார்களே என்று இந்த இரண்டும் உரையாடிக் கொள்கிறேன். எனவே இந்த சுவனத்திற்கும் நரகத்திற்கும் ஏன் இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது தெரியாமல் தடுமாறுகிற அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த இடத்திற்கு சமூகம் அளித்து வக்கலல்லாஹு பைனஹுமா, இந்த இரண்டுக்கும் மத்தியிலே அல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்கிறான். சுவனத்தை பார்த்து சொல்கிறான், இன்னகி அல் ஜன்னா ரஹ்மதி அர்ஹமு பிக்கி மன் அஷா, உன்னிலே மனிதர்களில் பலவீனமானவர்கள் ஏழைகள் இருக்கிறார்கள் உண்மைதான், ஆனால் நீயுமோ சுவனம் எனது அருளாக இருக்கிறாய், உன்னை கொண்டு நான் நாடியவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன். அதே போன்று நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உன்னிலே பெருமை பிடித்தவர்கள் அதற்கு ஆளக்கூடியவர்கள் நிறைந்திருக்கிறார்கள், என்றாலும் நீயுமோ நரகமாக நெருப்பாக இருக்கிறாய், எனது தண்டனை நீதான், உன்னை கொண்டு நான் நாடியவர்களுக்கு வேதனை செய்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அந்த இரண்டிற்கும் ஒரு வாக்கை கொடுக்கிறான், உங்கள் இருவரையும் நிரப்புவது என் மீது கடமையாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இந்த ஒரு செய்தியின் மூலம் பல விடயங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விளக்கப்படுத்தி தெரிந்து கொள்வதற்கு இதில் எதுவும் கிடையாது. மிக தெளிவாக நெரிசல்லம் வாங்கலை வசலம் அவர்கள் இந்த வார்த்தைகளை மொழிந்திருக்கிறார்கள். இதிலே நாம் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தராதரங்கள், ஏழைகள் பணக்காரர்கள் என்ற வித்தியாசம், வசீகரமானவர்கள் வசீகரமற்றவர்கள் என்ற வித்தியாசம், இப்படியான ஒரு நிலையின் காரணமாக யார் பலவீனமான நிலையிலே இருக்கிறார்களோ இவர்கள் உற்சாகம் இழந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அழகில்லாதவர்கள் அழகானவர்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அல்லது எப்படியாவது தங்களை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீவிர முயற்சியிலே இறங்கலாம். ஏழைகள் பணக்காரர்களை பார்த்து அந்த பணக்காரர்களோடு பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அல்லது எப்படியாவது தான் அந்த ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று பேராக உழைக்கலாம். இப்படி மனிதர்கள் நிம்மதி இழந்து மன ஆறுதலை இழந்து இந்த உலகத்திலே ஒரு தடுமாற்றத்தோடு பயணிக்க கூடாது என்ற ஒரு கோணத்திலே இந்த விடயங்கள் சொல்லப்படுகிறது. அந்த சுவர்க்கமான தயாரிக்கப்பட்டிருப்பது மனிதர்களில் பலவீனமானவர்களுக்கும் ஏழைகளுக்கும் தான். அதே நேரம் எவரெல்லாம் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக அடக்கி ஆளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் இருக்கிறார். எனவே இந்த செய்தியின் மூலம் மனிதர்களில் பலவீனமானவர்கள் ஏழைகள் இத்தகையவர்களுடைய சிறப்புகளை நாம் விளங்கிக் கொள்வதோடு அதற்கு மாற்றமாக பெருமை அளிக்கக்கூடிய கோணத்திலே தான் தான் பெரியவர் என்ற நினைப்பிலே வாழக்கூடியவர்களுக்கான விளைவுகளையும் மிக அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த விடயத்தை இன்னும் பல ஹதீஸ்களின் மூலம் நாம் தெளிவாக விளங்கிக் கொள்வது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இன்றைய பாடத்தின் மூலம் இதனை நாம் மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். இதனை முதல் அம்சமாக இப்படி எவர்கள் மதிப்பற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய மதிப்பு என்ன, அவர்களை எந்த அளவிற்கு மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது என்பதனை நாம் முதலாவது பார்க்கலாம். என்று சொன்னால் சாதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சமூகத்தில் அதற்கு முன் பல்வேறுபட்ட நபிமார்களின் சமுதாயங்களிலே முஸ்லிம்களாக இருந்தவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் ஏழைகளாகவும் பலவீனமானவர்களாகவும் இருந்திருப்பார்கள். அதே நேரம் யார் காவிர்களாக இருந்தார்கள் என்று பார்த்தால் அவர்கள் உள்ளாக ஆசை கொண்டவர்களாகவும் பெருமையடிக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருப்பதை நாம் வரலாறுகளிலே மிக அழகாக படித்துக் கொள்வோம். அதே ஒரு கோலத்தை இன்றும் நாம் அவதானிக்க முடியும். ஏழைகள் அதே போன்று கஷ்டப்பட்டவர்கள் இந்த பள்ளியோடு இஸ்லாத்தோடு அதிகமான ஒரு தொடர்புகளை வைத்திருப்பார்கள். சாதாரணமாகவே அதை தவிர்த்த மற்றவர்கள் அதிலிருந்து சற்று தூரமாகி இருப்பார்கள். இவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அனைவருக்கும் கடமையாக்கக்கூடிய ஒரு அம்சம் சூரா அல் கஹ்ஃப் என்ற அத்தியாயத்தில் 28வது வசனம் வக்ஃபிர் நஃப்ஸக மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாஅதி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் இந்த பள்ளிக்கு வந்து சென்று கொள்ளும் காலை மாலை என்று பார்க்காமல் அந்த அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி தனது ரப்பை அழைப்பவர்கள் விஷயத்திலே உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். இவர்கள் இப்படியான ஒரு தொடர்போடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் சில தவறுகளை செய்கிற பொழுது இவர்கள் சில குறைகளை காண்கிற பொழுது இவர்கள் விடயத்திலே ஒரு பொறுமையை நீங்கள் கடைபிடியுங்கள், சற்று சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அதே நேரம் இவர்களை விட்டும் உங்களது கண்களை திருப்பி விடாதீர்கள். உலகத்தின் அலங்காரத்தை எதிர்பார்த்து இவர்களை விட்டும் உங்களுடைய கண்களை திருப்பி விடாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கே உபதேசம். எனவே இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பள்ளியோடு தொடர்பு பட்டவர்கள் அந்த அல்லாஹ்வை அழைப்பதற்காக நேரங்களை காலங்களை ஒதுக்குபவர்கள் விடயத்திலே நாம் சற்று ஒரு வித்தியாசமான ஒரு சமிப்புத்தன்மையுடைய ஒரு போக்கை கடைபிடிக்க வேண்டிய தேவை காணப்படுது. இதைத்தான் வேறொரு செய்தியின் மூலம் மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எவர்கள் சுபஹ் தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுடைய அவர்கள் அல்லாஹ்வின் பொறுப்பிலே ஆகிவிடுகிறார்கள். யாராவது அவர்களை தோண்டி துருவதற்கு அலைந்து திரிந்தால் அவர்களை அல்லாஹ்வுக்கு ஆலா முகம் குப்பர புரட்டி விடுவான் என்னுடைய செய்தியை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். எனவே இப்படியானவர்களுக்கும் இப்படி இல்லாமல் உலகம் உலகம் என்று அடைந்து திரும்பவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்பதனை முதற்கணம் இந்த அல்குரானிய வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலே இப்படியான ஒரு பள்ளியோடு தொடர்பு பட்ட அல்லாஹ்வோடு நெருங்கிய உறவை வைத்திருக்கின்றவர்கள் விடயத்தில் இவர்களை மதிக்க வேண்டிய தன் அவசியத்தை மிக அழகாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதை தொடர்ந்து இரண்டாவது அம்சமாக நாம் பார்க்கவிருப்பது, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கூறிய உபதேசத்தை, முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த கடமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு அழகாக செய்தார்கள் என்பதனை ஒரு செய்தியின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இதுவாகும். அதாவது அவர்களது காலத்திலே அவர்களது அந்த மஸ்ஜிது நபவியை கூட்டி பெருக்கக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண்மணி இருந்தார் அல்லது ஒரு வாலிபன் என்றும் பதிவு செய்யப்படுகிறது. இவருடைய வேலை என்னவென்று சொன்னால், அவர் பள்ளிக்கு வருவார், பள்ளியோடு தொடர்பு பட்டவராக இருப்பார், பள்ளிகளை கூட்டி துப்புரவாக்குவது இவருடைய வேலையாக இருந்தது. இவர் அல்லாஹ்விடம் கூறியை எதிர்பார்த்து இந்த விடயத்தை செய்து கொண்டிருந்தார். ஒருவரை பார்க்கிறார்கள் செல்லவாங்க அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கூட்டி பெருக்கி சுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த பெண்ணை அல்லது அந்த வாலிபனை காணவில்லை. ஒருவர் கூட்டி பெருக்கிக் கொண்டிருப்பாரே, இவர் எங்கே என்று சஹாபாக்களிடம் விசாரிக்கிறார். அப்படி சஹாபாக்கள் மான் என்று சொல்கிறார். அவர் மரணித்து விட்டார், அவர் மரணித்து விட்டார், அவரை நாம் சென்று அடக்கம் செய்து விட்டோம் என்று சஹாபாக்கள் பதில் அளிக்கிறார். அப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அப்பலா குன்தும் அலந்துகூனி, நீங்கள் அந்த செய்தியை எனக்கு சொல்லியிருக்க கூடாதா, எனக்கு அறிந்திருக்க கூடாதா? ஃபஸஅல்னஹும் ஃபஸ்ரு அம்ரா, இவர்கள் அதாவது இந்த சஹாபாக்கள் அந்த பெண்ணுடைய விடயத்தை அந்த பெண்ணுடைய மதிப்பை சாதாரணமாக நினைத்துக் கொண்டார்கள். இதோ ஒரு பெண்மணி மரணித்திருக்கிறார்கள், இதையெல்லாம் நவியோர்களிடம் போய் சொல்லிக் கொண்டிருப்பதா, அந்த அளவிற்கு விசேஷமானவர்கள் அல்ல இந்த பெண் என்ற ஒரு கோணத்திலே அவர்கள் சிந்தித்து நவியவர்களிடம் சொல்லாமல் விடுகிறார்கள். நவியவர்கள் அதனை உன்னிப்பாக கவனித்து கேட்கிறார்கள், என்னிடம் நீங்கள் இதனை அறிவித்திருக்க கூடாதா? அதனை சொல்லிவிட்டு செல்லவாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லூனி அலா கபரி சொல்கிறார்கள், அந்த மனிதருடைய கபரை எனக்கு சற்று காட்டுங்கள் என்று சொல்ல ஃபதல்லூஹு ஃபஸல்லா அலைஹா, ஸஹாபாக்கள் காட்டுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கபரை நோக்கி சென்று
அந்த மரணித்த அந்த மனிதருக்காக, அந்த பெண்ணுக்காக அல்லது அந்த வாலிபனுக்காக தொழுகை நடாக்கினார்கள். சுமகால் பிறகு சொன்னார்கள், இன்னஹாதிஹில் குபூர், நிச்சயமாக இந்த மன்னரைகள் இருக்கிறது, மம்லூஅத்துன் குல்மதன் அலா அஹ்லிஹா, இது அதிலே இருப்பவர்களுக்கு இருட்டினால் இருள்களினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. وَإِنَّ اللَّهَ تَعَالَى يُنَزِّلُهَا لَهُمْ بِصَلَاتِ عَلَيْهِمْ, நிச்சயமாக அல்லாஹ் அதிலே இருப்பவர்களுக்கு ஒளியை ஏற்படுத்தி கொடுக்கிறான் நான் அவர்களுக்காக தொழுகை நடாத்துவதன் மூலமாக என்று சொல்லுவாங்க கூறுகிறார். எனவே இப்படி இந்த தொழுகை நடாத்தியது, அதன் மூலம் கபர் ஒளியாக்கப்பட்டது. நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான பிரத்யேகமான ஒரு விடயமாக இருந்தாலும், இந்த ஹதீஸிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்த அந்த மனிதரை கூட சாதாரணமாக விட்டுவிடவில்லை. அவரை காணவில்லை என்பதனை அறிந்து அவர்களுடைய விடயத்தை விசாரித்து அவருடைய கபரை காட்ட சொல்லி அங்கே சென்று அவர்களுக்காக தொழுகைகளாக்கினார்கள் என்ற அம்சத்தை மிக அழகாக இந்த செய்தியின் மூலம் என்னால் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய அந்த கட்டளையை இவ்வளவு அழகாக செய்திருக்கிறார்கள் என்பதனை எமக்கு தெளிவாக விவரித்துக் கொண்டிருக்கிறார். அதேபோல் நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே நடக்கக்கூடிய இன்னொரு சம்பவம், இதுவும் இன்னும் பல படிப்பினைகளை தாங்கி நிற்கிறது. இந்த ஹதீஸானது சஹீஹ் புகாரி முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. அபுல் அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார், மர்ர ரஜுலுன் அலா நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருணாமையிலே இந்த அபுல் அப்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சஹ்ரபன் சஹதத் தாஹிரி ரலியல்லாஹு அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார். இப்படி நபி அவர்களும் அபுல் அப்பாஸும் உட்கார்ந்திருக்க அந்த புறத்தால் ஒரு மனிதன் நடந்து செல்கிறார். அப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், பப்பாலது ரஜுலின், இந்த அபுல் அப்பாஸ் இருக்கிறார், நபி அவர்கள் இருக்கிறார்கள், அத்தோடு சேர்த்து இன்னொரு மனிதரும் அந்த இடத்தில் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூன்றாவது மனிதரிடம், இன்னொரு மனிதர் அந்த இடத்தால் நடந்து செல்கிறார், அவரை சுட்டி காண்பித்து கேட்கிறார்கள், இந்த மனிதர் இவரை பற்றி நீ என்ன கருத்து சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். உடனே அந்த மூன்றாவது நபர் சொல்கிறார், இவர் மனிதர்களில் கண்ணியமானவர்கள் மேன்மையானவர்களில் இருந்துள்ள ஒருவர், நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது ஆணையாக இவர் திருமணம் பேசப்பட்டால், அவர் திருமணம் கேட்டு வந்தால் முடித்து வைப்பதற்கு தகுதியானவர், இவர் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானவர் என்று அந்த மனிதரை பற்றி இந்த நபர் கருத்து சொல்கிறார். நபி அவர்கள் அப்படியா என்று கேட்டுவிட்டு அமைதியாக இருந்து விடுகிறார். சூழ்வா அப்படியே சில நேரம் கழிகிறது, இன்னொரு மனிதர் அந்த இடத்தால் நடந்து செல்கிறார். ஏற்கனவே நபி அவர்கள் கருத்து கேட்ட அதே மனிதரிடம் இவரை சுட்டி காண்பித்து கேட்கிறார்கள், சரி இவரை பற்றி நீர் என்ன கருத்து சொல்கிறீர்? உடனே அவர் சொல்கிறார், யார் ரசூலுல்லா, ஹாதா ரஜுலுன் மின் ஃபுகரா அல் முஸ்லிமீன், இவர் முஸ்லிம்களின் ஏழைகளில் இருந்துள்ள ஒரு மனிதர் ஆவார். அல்லா இருக்க இவர் தகுதியானவர். எதற்கு என்றால் இவர் திருமணம் கேட்டார் முடித்து கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு தகுதியானவர். அல்லா இஷப்பா அதே போன்று இவர் பரிந்துரை செய்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு, அதை கணக்கெடுக்காமல் இருப்பதற்கு தான் இவர் தகுதியானவர் என்று அந்த மனிதரை பற்றி அந்த மூன்றாவது நபர் கருத்து சொல்கிறார். அதே நேரம் இவர் ஏதாவது மக்கள் மத்தியிலே கருத்து சொன்னால் கூட இவர்களுடைய கருத்தை கேட்க வேண்டிய தேவை கிடையாது, அதை விட்டு விட்டு வேலையை பார்க்கலாம், அதற்கு தான் இவர் தகுதியானவர் என்று இந்த மனிதரை பற்றி நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த வினவப்பட்ட மனிதர் கருத்திருக்கிறார். இப்படி இரண்டு மனிதர்கள் கடந்து செல்ல அந்த இரண்டு மனிதர்களையும் பற்றி ஒரு மனிதனிடம் கருத்து கேட்டு அவரும் இரண்டு வகையான கருத்துக்களை சொல்லிவிட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான தத்துவத்தை கூறினார்கள். ஃபகால ரசூலுல்லாஹ் ஹாதா ஹைரும் மின் மில்ஹில் அர்தி மித்லி ஹாதா. அதாவது இப்பொழுது இறுதியாக சென்றார் அல்லவா, திருமணம் கேட்டால் அவர் முடித்து கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு தகுதியானவர், பரிந்துரை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு தகுதியானவர், அவர் பேசினால் கூட கணக்கெடுக்காமல் இருப்பதற்கு தான் இவர் தகுதியானவர். இந்த ஒரு மனிதர் சிறந்தவர் ஆவார், இந்த ஒரு மனிதர் மிகச்சிறந்தவர் ஆவார். எதனை விட ஏற்கனவே சென்றாரே, ஏற்கனவே சென்ற மனிதர் திருமணம் கேட்டால் முடித்து கொடுக்கப்பட தகுதியானவர், அவர் பரிந்துரை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட தகுதியானவர். அப்படி ஒரு மதிப்பு மரியாதை உள்ளவர்கள் பூமி நிறைய காணப்பட்டாலும் அந்த அனைவரையும் விட இந்த ஒரு மனிதர் சிறப்பிற்குரியவர், மதிப்பிற்குரியவர், சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவர். இந்த செய்தியானது ஆழமான பல கருத்துக்களை சுமந்த ஒரு செய்தியாக காணப்படுகிறது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவு உன்னிப்பாக இந்த விடயத்தை இந்த இடத்திலே மிக அழகாக விவரிக்கிறார். எழுந்து சொன்னால் சாதாரணமாக யதார்த்த உலகத்திலே நாம் பார்க்கக்கூடிய பல விடயங்களோடு நாம் இந்த செய்தியை ஒப்பிட்டு பார்க்கலாம். அதாவது எந்த இடத்திலே கவர்ச்சிகளும் வசீகரமும் காணப்படுகிறதோ அது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த கவர்ச்சி அந்த வசீகரத்தோடு முடிந்தது. அது மனிதர்களிலும் இருக்கிறது, சாதாரண பொருட்களிலும் இருக்கிறது. ஒரு மனிதன் மயங்கி விழக்கூடிய விடயமாக இருக்கும், சுத்தி சுத்தி பார்த்து முடிவை கவனித்தால் அது வெளிப்படையிலே கவர்ச்சியானதாக வசீகரமானதாக இருக்கிறது, அவ்வளவுதான் அதிலே இருப்பது. அல்லாஹு தஆலா அப்படித்தான் சில விடயங்களை அமைத்திருக்கிறான், வெளியிலே பார்ப்பதற்கு துண்டி இழுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது, ஆனால் உள்ளே ஒன்றும் கிடையாது. அதே நேரம் அல்லாஹு தஆலா சோதனைக்காகத்தான் அனைத்தையும் படைத்திருக்கிறான் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு விதத்திலே அந்த சோதனைகளை வெளிப்படுத்துகிறான். இன்னும் சில விடயங்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். மனிதர்களிலும் அது இருக்கிறது, சாதாரண பொருட்களிலும் இருக்கிறது. பார்ப்பதற்கு கவர்ச்சியற்றவராக இருப்பார், வசீகரமற்றவராக இருப்பார், ஒரு அசிங்கமான ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்திலே இருப்பார். ஆனால் அவரிடம் பொதிந்திருக்கும் விடயங்கள் மிக பெருமதியானது, அவருடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். அவர் எந்த அளவிற்கு நல்லவர் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு அம்சமாக இருக்கும், வெளிப்படையில் பார்ப்பதற்கு அது விளங்காது. அவர் தனது தூய்மைகளையும் தனது நல்ல தன்மைகளையும் பிறரிடம் வெளிப்படுத்த நினைத்தால் கூட அது எழுபடாது. ஏனென்று சொன்னால் அவர் கவர்ச்சியற்றவர், அவர் வசீகரமற்றவர். இப்படியான ஒரு நிலை இன்றைய மத்தியிலே தாராளமாக நாம் பார்க்கலாம். எனவேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த வார்த்தையை பாருங்கள், அல்லாஹ்விடத்திலே இவர் சிறந்தவர் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அல்லாஹ்விடத்தில் அவர் சிறந்தவர் தான், அது வேறு விடயம். ஆனால் இந்த உலகத்திலும் இப்படியாக ஒதுக்கப்படக்கூடியவர்கள், புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வாக்கு மூலமாக காணப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சரியாக நாம் யோசிக்கிற பொழுது அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம். அதாவது ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் வெளிப்படையிலே கவர்ச்சியானவராக இருக்கிறார், வெளிப்படையிலே அழகானவராக இருக்கிறார், அந்தஸ்துள்ளவராக இருக்கிறார், செல்வந்தராக இருக்கிறார். இவர் பிற மக்கள் மத்தியிலே தனது மதிப்பை பெற்றுக் கொள்வதற்கு அலைந்து திரிய வேண்டிய தேவை கிடையாது, அதற்காக அவர் திட்டமிட வேண்டிய தேவை கிடையாது. அனைவரும் தூக்கி தலையில் வைப்பார்கள். அதே நேரம் மற்றைய மனிதன், வசீகரமற்றவர், அந்தஸ்து இல்லாதவர், ஏழையாக இருக்கிறார், இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஆழ்மனம், இவருடைய உள்ளமானது சிறந்த ஒரு உள்ளமாக இருக்கும், நல்ல ஒரு உள்ளமாக இருக்கும், அழகான அனைத்து மனிதர்களுக்கும் நலனை நாடக்கூடிய உள்ளமாக இருக்கும். அன்பு ரீதியாக எடுத்துக்கொண்டால் பார்த்து பார்த்து அன்பு காட்டக்கூடிய உள்ளமாக இருக்கும். உதவி செய்வது என்று எடுத்துக்கொண்டால் தனது உயிரை கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஒரு உள்ளமாக இருக்கும். ஆனால் வெளிப்படையிலே இது புரிந்து கொள்ள முடியாது, வெளிப்படையிலே இதனை யாரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். அப்படியான மனிதர்களது அந்த மன உளைச்சல் இருக்கிறது, அதற்கு மருந்தே கிடையாது. அப்படியான மனிதர்களின் மன உளைச்சல் இருக்கிறது, இவர்களுக்கு தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான பல விடயங்களை ஆறுதலாக கூறுகிறார்கள். அதாவது மனிதர்களினால் புறக்கணிக்கப்படுபவராக இருக்கலாம், மனிதர்கள் மத்தியிலே மதிப்பில்லாதவராக இருக்கலாம், ஆனால் அவர் சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றிதழ் வழங்குகிறார்கள். எனவே இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கிறது. இந்த ஹதீஸை வைத்து நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது இன்னும் இன்னும் பல்வேறு விடயங்களை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் இந்த ஹதீஸை தொடர்ந்து இதனோடு சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு ஹதீஸ்களை தொடர்ந்து நாம் அவதானிக்கலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இன்னொரு செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். إنه لا يأتي الرجل السمين العظيم يوم القيامة لا يدعو عند الله جناح بعوضة. அதாவது இந்த உலகத்திலே எந்த விடயங்கள் எல்லாம் மதிப்பு மிக்கதாக மரியாதை செலுத்தப்பட வல்லதாக இருக்கிறதோ இதுவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மதிப்பற்றது. இந்த உலகத்திலே எந்த விடயங்கள் கணக்கெடுக்கப்படாமல் இருக்கிறதோ அது அல்லாஹ்விடத்திலே மதிப்பிற்குரியது. ஏ இந்த உலகத்திலே இவை இப்படி இருப்பதன் காரணம் அல்லாஹ்வுக்கு ஆலா அவற்றை அப்படித்தான் படைத்திருக்கிறார். செய்ய வழி இல்லை, அதனை அவர்கள் சரியாக ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாஹ்விற்காக அனைத்து கஷ்டங்களையும் தாங்கி கொண்டு வாழ்கிற காரணத்தினால் அவர்களுக்குரிய வழியை அல்லாஹ்வுக்கு ஆலா மறுமையிலே அந்த குணத்திலே திறந்து கொடுக்கிறார். அதே நேரம் இந்த உலகத்தை அடைய வேண்டும், எப்படியாவது ஏதாவது ஒரு கோணத்திலே ஹலால் ஹராம் பார்க்காமல் இந்த உலகத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையோடு வாழ்கிற ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே மதிப்பில்லாத. அதற்குரிய ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லவாகவே வசனம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்நூல் அப்படின்னு எவ்வளோ மறுமையிலே ஒரு மனிதர் வருவார். அவர் யார் தெரியுமா? இந்த உலகத்திலே கொழுத்தவராக மகத்தானவராக இருப்பார், தின்று தின்று கொழுத்திருப்பார். அப்படி ஒரு மனிதராக இருப்பார். மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசுவின் இறக்கைக்கு கூட அவர் பெருமதியாக மாட்டார், மதிப்புள்ளவராக ஆக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே பாருங்கள், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சாப்பிட வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும், தனது உடலை அதாவது சிறந்த முறையிலே உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கும். காரணம் என்ன? அப்படி இருந்தால்தான் உலகத்திலே வாழ முடியுமா? அப்படி அல்ல. உலகத்திலே ஒரு மதிப்பை பெற வேண்டும், உலகத்திலே ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும். இப்படி இவர் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர் மறுமைக்காக சேமிப்பதற்கோ மறுமைக்காக முயற்சி செய்வதற்கோ அங்கு நேரம் இல்லாமல் போய்விடும். பாருங்கள், இப்படியான இந்த மனிதர் உலகத்திலே திடகாத்திரமானவராக கொழுத்தவராக இருக்கிறார். அல்லாஹ்விடத்திலே கொசுவின் இறக்கைக்கு கூட அவர் பெருமதியாக மாட்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அதே போல் இதற்கு நேர் மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி அதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ரப்ப அஹத அக்பர மன்சூஇன் மின் அபவாப் லவ் அக்தம அல்லாஹ் லஅபரஹ. அதே நேரம் இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள், எப்படியானவர்கள் என்றால் அவர்கள் பரத்தை தலையுடையவர்களாக இருப்பார்கள், புழுதி படித்த மேதியுடையவர்களாக இருப்பார்கள். எங்காவது அவர்கள் சென்றால் இவர்களா வருகிறார்கள் என்று வாசல்கள் மூடப்பட்டுவிடும், வாசல்களிலே தடுத்து நிறுத்தப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். உலகத்திலே மதிப்பே இல்லாதவர், உலகத்திலே அவர்களுக்கென்று மதிப்பே கிடையாது. ஆனால் அவர்களுடைய மதிப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒரு விடயத்தை சொல்லிவிட்டால் அல்லாஹ் அதனை நிறைவேற்றியே வைப்பான், அதனை அல்லாஹ்வுத்தஆலா கச்சிதமாக நிறைவேற்றி விடுவான். ஆனால் தோற்றத்திலே அவர்களை அடையாளம் காண முடியாது. இதனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக உங்களுக்கு விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை தங்கி முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே இந்த விடயங்களை மூலம் இந்த உலகத்திலே எமக்கு எது தேவை, எது அனவசியமானது, அந்த மறுமைக்காக நாம் எவ்வாறான ஒரு தயார் நிலையை மேற்கொள்ள வேண்டும், இப்படியான பல்வேறுபட்ட அம்சங்களை நாம் சற்று சிந்தித்து பார்த்து விளங்க வேண்டிய தேவை காணப்படும். அதே நேரம் இன்னொரு சம்பவத்தை, அழகான சம்பவத்தை நாம் இந்த இடத்திலே அவதானிக்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி, தொட்டிலே பேசிய மூன்று பேர்கள் சம்பந்தமாக அறிவிக்கப்படக்கூடிய செய்தி அது. அதிலே முதலாவது மனிதர் ஈசபுன் மரியம், அதே போன்று இரண்டாவது மனிதர் ஜுரைஜ் என்ற வணக்கசாலியினுடைய அந்த சம்பவத்திலே வரக்கூடிய குழந்தை, அதே போன்று மூன்றாவது ஒரு சம்பவம் காணப்படுகிறது. அதை நாம் இந்த இடத்திலே அவதானிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சம்பந்தமாக கூறுகிறார். அதாவது ஒரு மனிதர், ஒரு பெண் ஒரு முறை ஒரு இடத்திலே நின்று தனது குழந்தையை வைத்துக் கொண்டு அதற்கு பாலூட்டிக் கொண்டிருக்கிறார். தாண்டி ஒரு மனிதர் ஒரு வாகனத்திலே செல்கிறார். உயர்ரக வாகனம், அதே போன்று வசீகரமான தோற்றம் உள்ளவராக இருக்கிறார். உடனே அந்த தாய் பார்த்துவிட்டு அல்லாஹும்ம ஜஅல் இப்னி மிஸ்லஹாதா, உடனே அந்த தாய் பிரார்த்திக்கிறார், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தையை இவரை போன்று உருவாக்கிவிடு என்று சொல்ல, பசரக்கத்திய வகுபல இலைஹி பனபர இலை வகால் அல்லாஹும்ம ஜஅல்னி மிஸ்லஹா, உடனே இந்த குழந்தை என்ன செய்கிறது என்றால், பால் அருந்துவதை விட்டுவிட்டு ஒரு முறை அவரை திரும்ப பார்த்து விட்டு சொல்கிறது, யா அல்லாஹ், என்னை இவரை போன்று ஆக்கிவிடாதே என்று அந்த குழந்தை பேசுகிறது. பிறகு மீண்டும் அது பால் குடிக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இன்னும் சற்று நேரத்திலே அந்த பாதையினால் ஒரு பெண்ணை சில மனிதர்கள் சேர்ந்து அடித்துக் கொண்டு துன்புறுத்திக் கொண்டு விரட்டி செல்கிறார்கள். ஒரு பெண்ணை அடித்துக் கொண்டு செல்கிறார்கள், நீ திருந்து விட்டாய், நீ விபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொல்லி அடித்துக் கொண்டு செல்கிறார்கள். அந்த பெண் சொல்கிறாய், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், பொறுப்புதாரிகளில் அவனே மிக சிறந்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். உடனே இந்த சாயிதனை பார்த்து விட்டு சொல்கிறார், அல்லாஹ்மலா என்னுடைய இந்த குழந்தையை இப்படி ஆக்கி விடாதே. உடனே இந்த குழந்தை பாலருந்துதலை விட்டுவிட்டு அந்த பெண்ணை பார்க்கிறது, பார்த்து விட்டு சொல்கிறது, என்னை இவரை போன்று ஆக்கியா அல்லாஹ் என்று சொல்கிறது. இப்படி சொன்னவுடன் அந்த தாயும் அந்த குழந்தையும் பேசிக் கொள்கிறது. தாய் கேட்கிறாள், குழந்தையே, முன்னால் ஒரு வசீகரமான தோற்றத்தோடு உயர் ரக வாகனத்தோடு ஒருவர் சென்றார், அவரை பார்த்து நான் எனது குழந்தையை இவ்வாறு ஆக்கியா அல்லாஹ் என்று பிரார்த்தித்தேன், ஆனால் நீயுமோ என்னை இவ்வாறு ஆக்கி விடாதே என்று சொன்னாய், காரணம் என்ன? அப்பொழுது அந்த குழந்தை அதற்குரிய பதிலை சொல்கிறது, அதாவது நீ அப்படி பிரார்த்தித்தாய்தான், ஆனால் அந்த மனிதன் யார் தெரியுமா, அவன் அடக்கியாளக்கூடிய பெருமை பிடித்த ஒரு மனிதனாக இருந்தான், எனவேதான் என்னை இவ்வாறு ஆக்கி விடாதே என்று நான் பிரார்த்தித்தேன் என்று சொல்ல. அடுத்ததாக அந்த தாய் கேட்கிறாள், சரி, அதற்கு பிறகு ஒரு பெண்ணை அடித்துக் கொண்டு சென்றார்கள், விபச்சாரம் செய்து விட்டாய், திருடி விட்டாய் என்று சொன்னார்கள், இப்படி எனது குழந்தையை ஆக்கிவிடாதே என்று நான் பிரார்த்திக்க, இப்படியே என்னை ஆக்கு என்று நீ பிரார்த்தித்தாய், காரணம் என்ன? குழந்தை சொல்கிறது, அவர்கள் எல்லாம் அடித்தார்கள், அவள் விபச்சாரம் செய்து விட்டால் திருடி விட்டாள் என்ற காரணத்தை சொல்லி, ஆனால் அவள் விபச்சாரம் செய்யவும் இல்லை, அவள் திருடவும் இல்லை, எனவே நான் அல்லாஹ்விடத்திலே என்னை இப்படி ஆக்கு என்று கேட்டேன் என்று அந்த குழந்தை சொல்கிறது. எனவே பாருங்கள், இந்த ஹதீஸிலே நாம் ஹதீஸினை பெற வேண்டிய ஒரு அழகான முன்மாதிரி அந்த குழந்தையிலே காணப்படும். நாம் என்னதான் இப்படியான செய்திகளை செய்யமெடுத்தாலும் இப்படி ஒரு நிலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாரில்லை. எந்த இடத்திலும் ஒரு மதிப்பு எமக்கு இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் விரும்புவோம். சற்று யோசித்து பாருங்கள், ஒரு பாதையிலே எம்மை அடித்து செல்கிறார்கள், எம் மீது குற்றம் சுமத்திக் கொண்டு அதை பலர் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நிச்சயமாக நாம் அதனை விரும்ப மாட்டோம். ஆனால் அந்த குழந்தை அதை விரும்பியது, அதனை கேட்டது, அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய ஈமானை உறுதிப்படுத்தும் மூலமாக இப்படியான சில சம்பவங்களை உருவாக்கினார். எப்பொழுது இந்த விடயங்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தின் மதிப்பு மதிப்பே கிடையாது, இந்த உலகத்திலே எந்த அளவிற்கு மதிப்பில்லாதவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அது மறுமையிலே பெருமதியை மதிப்பை பெற்று தரும் என்பதை எந்த அளவு உண்மையாக ஈமான் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு எம்மால் இப்படியான கொள்கைகளே உறுதியாக இருக்க முடியும். எனவே இந்த ஹதீஸின் மூலமும் கீழ்த்தரமானவர்கள், மதிப்பு இல்லாதவர்கள் என்று மக்களால் சித்தரிக்கப்படக்கூடியவர்கள் எந்த அளவிற்கு மதிப்புள்ளவர்கள் என்பதனை இந்த ஹதீஸின் மூலம் மிக அழகாக எம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத் தொடர்ந்து ஒரு சில இன்னும் கொஞ்சம் விடயங்களை நாம் பார்க்கலாம். இதிலும் நாம் மேலே பார்த்த இதே சம்பவங்கள் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கூறுகிறார்கள், மேற்கண்ட அனைத்து செய்திகளின் மூலம் இப்படியான பலவீனமானவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கும் மதிப்பு என்ன, அதே நேரம் அவர்களுடைய இந்த உலக வாழ்க்கையின் உண்மையான நிலை என்ன என்ற பல்வேறுபட்ட விடயங்களை நாம் பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய அடுத்த விடயம், சுவர்க்க வாசிகளை உங்களுக்கு நான் அறிவிக்க வேண்டாமா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், ஒவ்வொரு பலவீனமானவர்கள், பலவீனம் என்று அடுத்தவர்களால் கருதப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் சுவர்க்கவாசிகள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அது ஏன் அப்படி என்று கேட்கிற பொழுது, இந்த இஸ்லாத்தை நாம் கடைபிடிக்கிற பொழுது, சரியாக நூலுக்கு நூல் இதனை நாம் பின்பற்றுகிற பொழுது, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில பலவீனங்களை நாம் காண்பித்தானாக வேண்டும், சில வகையான சோதனைகளை நாம் தாங்கித்தானாக வேண்டும். அப்படி இல்லாமல் எப்படியாவது உலகத்திலே வாழ்ந்துவிட்டு செல்வோம் என்ற ஒரு மனநிலை இருந்தால் எமது உடம்பிலும் எந்த மாற்றங்களும் வராது, எமது உள்ளத்திலும் மாற்றங்களும் வராது, எப்பொழுதும் ஏதாவது ஒரு விதத்திலே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கலாம். உண்மையிலே அல்லாஹ்விற்கு பயந்து அந்த சொர்க்கத்தை குறிவைத்து இருந்தால் பலவீனம் தானாக ஏற்பட்டுவிடும். எனவேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக கூறுகிறார்கள், அந்த சுவர்க்க வாசிகளை பற்றி அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு, ஒவ்வொரு பலவீனமானவர்கள், பலவீனமாக பிறந்தால் கருதப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் சுவர்க்கவாசிகள். இத்தகையவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து ஒரு விடயத்தை கூறினால் அதை அல்லாஹு தஆலா நிறைவேற்றியே வைப்பான் என்று கூறுகிறார். தொடர்ந்து அவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அதாவது விருக்கும் வியாதினார், அதே போன்று நரகவாசிகளை பற்றியும் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அந்த நரகத்தின் சொந்தக்காரர்கள் யாரென்றால், ஒவ்வொரு கடின சித்தம் உள்ளவர்களும் காய்ந்த உள்ளம் கொண்டவர்கள், என்ன சொன்னாலும் கொள்கையில் இருந்து மாறாதவர்கள், இப்படியானவர்கள். அதே போன்று தனது நடையிலே ஒரு பெருமையான ஒரு நடவடிக்கையை காட்டக்கூடியவர்கள், அதே போன்று வயிறு போட்ட குட்டையானவர்கள், இப்படி இதற்கு மொழிபெயர்க்கப்படுகிறது. மொத்தத்திலே ஹராம் ஹலால் பேணாமல் கண்டனை எல்லாம் சிந்து கொண்டு பெருமையை பிடித்து கொண்டு வார்த்தைகளினாலும் செயல்பாடுகளினாலும் யாரெல்லாம் இந்த உலகத்தை குறிவைத்து நடந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய ஒவ்வொருவருக்காகவும் தான் அந்த நரகம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் தான் நரக வாசிகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த செய்தியின் மூலம் சுவர்க்க வாசிகள், அதே போன்று நரக வாசிகள் யார், அந்த சுவர்க்கம் நரகம் யாருக்கு சொந்தமானது என்பதனை மிக அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இன்னொரு செய்தி, இப்பொழுது எமக்கு ஒரு சந்தேகம் இடலாம், எப்படி இந்த இடத்திலே அனைத்து விடயங்களும் ஏழ்மையானவர்களை நோக்கியும் வசீகரமற்றவர்களை நோக்கியும் அந்தத்தை இழந்தவர்களை நோக்கியுமே சொல்லப்படுகிறது. செல்வந்தர்களாக இருக்கிற பொழுது நேரடியாக நரகமா, அழகாக இருந்து விட்டால் நேரடியாக நரகம் தான் செல்வதா என்ற ஒரு சிந்தனை உள்ளத்திலே பயம் உள்ளவர்களில் தானாக உருவாகும். அது பற்றியும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, குந்து அலா பாபில் ஜன்னா ஃபஇதா ஆமது மன் தஹலா அல் மசாஜி, நான் சுவனத்தின் வாசலில் நின்று கொண்டிருந்தேன், பொதுவாக அந்த சுவர்க்கத்திலே நுழைபவர்கள் ஏழைகளாக இருந்தார்கள், ஏழைகள் தான் அதிகமாக அந்த சுவர்க்கத்திலே நுழைந்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று யாரெல்லாம் பணக்காரர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலே சரியாக நடந்து கொண்டதன் காரணமாக அவர்களுக்கும் சுவர்க்கம் தான், ஆனால் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் இன்னும் சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், அந்த சுவர்க்கத்திலும் முதலாவது இடம் கிடைப்பது என்றால் அது ஏழைகளுக்கு, அது கஷ்டப்பட்டவர்களுக்கு என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. யாரெல்லாம் இந்த உலகத்தில் பணக்காரர்களாக இருந்தார்களோ அவர்கள் தடுத்து வைக்கப்படுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை. இது இன்னொரு ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. அதாவது ஏழைகள் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடுகிறார்கள், பணக்காரர்கள் ஏழைகள் நுழைந்து ஒரு வருடம் இரண்டு வருடம் 50 வருடம் அல்ல 500 வருடங்களுக்கு பிறகுதான் அந்த சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சட்டம் வசனம் அவர்கள் சொன்னார்கள். யார் இப்படி 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 என்று வலது புறமாக இடது புறமாக முன்னால் பின்னால் என்று தன்னிடம் இருப்பதை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாரோ அவர்களை தவிர மற்றபடி செல்வங்களை சேர்த்துக் கொண்டிருப்பவர்கள் ஏதோ சொர்க்கத்திற்கு அவர்களுக்கு அனுமதி கிடைத்தாலும் 500 வருடங்கள் கழித்துதான் அந்த சொர்க்கத்திற்குள் அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த செய்தியின் மூலமும் ஏழ்மை அதே போன்று அதனுடைய சிறப்புகளை நாம் புரிந்திருக்கலாம். அதே நேரம் யாருக்கு அல்லாஹ் தஆலா செல்வ நிலையை கொடுத்திருக்கிறானோ அது அழகிலாக இருக்கட்டும் அல்லது பணத்திலாக இருக்கட்டும் அந்தத்திலாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கிறது. அதனை அவர்கள் சரியாக பயன்படுத்தினால் அவர்களுக்கும் சுவர்க்கம் இருக்கிறது என்பதனை இந்த ஹதீஸிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அவர்கள் சற்று தாமதப்படுத்தப்பட்டுதான் அனுப்பப்படுகிறார்கள். அதே போன்று இறுதியாக தலைப்போடு சம்பந்தப்பட்ட வசனமாக இருப்பதால் என சுட்டிக்காட்டுகிறேன். அதாவது அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான், தில்க தாரு ஆஃபிரா நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆஃபிரத்து லில் முத்தகீன். இந்த சொர்க்கத்திற்கு அனைவரும் குறி வைக்கிறார்கள், இந்த சுவர்க்கத்திற்காக அனைவரும் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் அந்த மறுமையின் வீடு யாருக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்றால், இந்த உலகத்திலே யாரெல்லாம் உயர்வையோ அல்லது குழப்பம் செய்வதையோ விரும்பாமல் நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த சுவர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பயபக்தியாளர்களாக நடந்து கொண்டார்களோ இவர்களுக்கு தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்த முடிவு காணப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே பாருங்கள், இந்த அல்குர்ஆனிய வசனத்திலே நாம் எல்லோரும் ஆசைப்படக்கூடிய அந்த சுவனம் இதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அதற்குரிய இரண்டு நிபந்தனைகளை சொல்கிறார். அவர்கள் இந்த உலகத்திலே உயர்வை விரும்ப மாட்டார்கள், குழப்பத்தை விரும்ப மாட்டார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எனது பெயர் எடுபட வேண்டும், நான் தாழ்த்தப்பட்டு விடக் கூடாது, என்னை பற்றி பிறர் வித்தியாசமாக பேசிவிடக் கூடாது, இப்படி உயர்வை விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு உயர்வு கிடைக்கிறதா எடுத்துக் கொள்வார்கள், தாழ்வுதான் கிடைக்கிறதா கணக்கெடுக்காமல் சென்று கொண்டே இருப்பார்கள். அதே நேரம் குழப்பத்தையும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இந்த குழப்பத்தின் இரண்டு வகைகள் காணப்படுகிறது. சிலர் வேண்டும் என்றே இடும்பிக்காக குழப்பம் செய்யக்கூடிய ஒரு தன்மையுடையவர்களாக இருப்பார். இன்னும் சிலர் தன்னிடம் நியாயம் இருக்கிறது என்பதற்காக அதை பிறருக்கு நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக பிறருடைய தவறை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக குழப்பம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுவர்க்கவாதிகள் அப்படி இருக்க மாட்டார்கள். பாருங்கள், அந்த சுவர்க்கம் யாருக்காக தயார்படுத்தப்படுகிறது, யாருக்காக இது தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை மிக அழகாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். அதே போன்று இந்த அனைத்து விடயங்களையும் நாம் செவிமடைக்கிற பொழுது உண்மையிலேயே நாம் ஏழைகளாக வாழ்ந்து விட்டால் கூட பரவாயில்லை, எமது தோற்றங்களோ எமது அந்தஸ்துகளோ இப்படியே இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு சிந்தனை நமக்கு ஏற்பட்டிருக்கலாம். இதே சிந்தனையிலே இதே கொள்கையிலே உறுதியாக இருப்பதுதான் அவசியமானது. இந்த இடத்திலே அதனை யோசித்து விட்டு பின்னால் உலகத்தை திரும்பி பார்த்து விட்டு அதற்கு பின்னால் நாம் திரிந்தால் நாம் கேட்டதிலே அர்த்தம் இல்லாமல் சொல்லும். பாருங்கள், இந்த அனைத்து விடயங்களையும் விளங்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை. அவர்கள் ஒருமுறை படுத்திருக்கிறார்கள், அந்த பாயினது அடையாளம் அவர்களது முதுகிலே படிந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீ உலகத்திற்கு நபியாக இருக்கிறீர்கள், இன்று இருக்கக்கூடிய பெரும் பெரும் அரசர்கள் பஞ்சு தலையணைகளிலே உயர் ரக மெத்தைகளிலே அவர்கள் உலாவந்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களே இப்படி இருக்கிறீர்கள், தூங்குகிறீர்கள், முதுகிலே வலி காணப்படுகிறது, அடையாளம் காணப்படுகிறது, ஒரு போர்வையை எடுத்துக் கொள்ளலாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்குமோ உலகம் எனக்குமோ மறுமைதான் குறியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே என்னுடைய நிலை என்ன தெரியுமா? ஒரு பிறையாளி ஒரு மரத்தை நோக்கி செல்கிறான். அந்த மரத்திலே அவன் இலை பாருகிறான். இலை பாரிவிட்டு அந்த மரத்தை விட்டுவிட்டு அவனுடைய தேவைக்காக அவனுடைய இடத்தை நோக்கி அவன் செல்கிறான். இதுதான் இந்த உலகத்திலே என்னுடைய நிலையாகும். இங்கே நான் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன, அதனை முடிப்பதற்காக நான் இங்கே தங்கி இருக்கிறேன். இதை முடித்துவிட்டு நான் செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த மரத்திலே சில நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக யாரும் வீடு கட்டுவது கிடையாது. இப்படியான ஒரு அர்த்தத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இருக்க போவது கொஞ்ச காலம், அதிலே எனது கடமைகளை தேவைகளை முடித்துவிட்டு நான் செல்ல போகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். நான் விரும்புவது என்னவென்றால், ஏழையாக இருந்து ஏழைகளோடு வாழ்ந்து ஏழையாகவே மரணிக்க விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் கற்ற இந்த அனைத்து விடயங்களை இந்த அனைத்து விடயங்களும் எனக்கு எதை சொல்லித்தர வந்ததோ அதனை தமது வாயினாலே வெளிப்படுத்தினார்கள். எனவே இந்த அனைத்து விடயங்களையும் நாம் சரியாக புரிந்திருந்தால் இந்த கொள்கைவாதிகளாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்கிற பொழுது அதற்குரிய வழிகளை விசாலமாக திறந்து தருவான். இந்த உலகம் அற்பமானது, அந்த மறுமைதான் பெருமதியானது என்பதனை எமது உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி இது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். வல்ல அல்லாஹு தஆலா இதற்கு தௌஃபீக் செய்வானாக என வேண்டி இன்றைய பாடத்தை நிறைவு செய்கிறேன். அப்பொழுது கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும். சுப்ஹானல்லாஹி வ